அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. இன்று திருக்குடும்ப ஞாயிறு. இனிய இதயங்களே, திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எல்லாம் வல்ல தூய பரலோக அரசர் புனித அலங்கார அன்னை இருவரின் இறையருளால் திருமணம் என்னும் திருவருள் சாதனம் வழியாக தங்களை இணைத்து கொண்ட நிர்மல் பெனன் மற்றும் ஹெலன் டொமினிக் ஆகிய இருவருக்கும் மணவை .com குழுமம் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைய ஞாயிறு திருவழிபாடானது இவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவளை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனைகளையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோவாயிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்டபின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 84.
இரண்டாம் வாசகம். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3:1-2 மற்றும் 21-24 முடிய. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்று திரு குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். குடும்பம்தான் ஒரு சமூகத்தின் அடித்தளம். குடும்பத்தில்தான் எல்லா நற்குணங்களும் கற்பிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு காப்பாற்றப்படுகின்றன. நற்குணங்களின் பிறப்பிடமே குடும்பம் என்றால் அது மிகையாகாது. அதிலும் சிறப்பாக அன்பின் இருப்பிடமாக இருப்பது குடும்பம்தான். ஏனென்றால் அன்பின் அடித்தளத்தில் அமைவதுதான் குடும்பம். கணவன் மனைவி அன்பு செய்ய குழந்தைகள் பிறக்கின்றனர். பெற்றோர் பிள்ளைகள் அன்பு செய்ய பாசங்கள் பிறக்கின்றன. சகோதர சகோதரிகள் அன்பு செய்ய உறவுகள் என்ற பந்தங்கள் உருவாகின்றன. இதையே ஜான் லுபோக் என்பவர் பின்வருமாறு கூறுகிறார். எவை ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றன? அன்பு, பரிவு, நம்பிக்கை, குழந்தை பருவ நினைவுகள், பெற்றோர்களின் கரிசனை, இளைஞர்களின் எதிர்கால கனவுகள், அக்காவின் பெருமை, தம்பியின் பரிதாபம், பரஸ்பர நம்பிக்கை, பொதுவான எதிர்பார்ப்புகள், ஆர்வம், தியாகம், இவைகள்தான் குடும்பத்தை உருவாக்கி புனிதமாக்குகின்றன. எனவே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் சாவும், துன்பமும் இன்பமும், பகையும் பாசமும் குடும்பத்தில் உள்ள எல்லோரின் கையில் இருந்தாலும், குறிப்பாக பெற்றோர்களின் கடமை உணர்விலும், தியாக செயலிலும், அன்பு உறவிலும் இருக்கின்றது. இதையே டோரா லாக்கர் கூறுகிறார். கணவன், மனைவி, குழந்தைகள் இவர்கள்தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு குழுவை அமைக்கின்றனர். இந்த குழு வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ கணவன் மனைவியின் அன்பு உறவில்தான் அதிகமாக இருக்கிறது. இல்ல திருச்சபை என அழைக்கப்படும் குடும்பத்தில் பெற்றோர் தமது சொல்லாலும் முன்மாதிரியாலும் தம் பிள்ளைகளுக்கு முதன் முதலில் நம்பிக்கையின் சிறப்பை போதிப்பவர்களாக இருக்கிறார்கள். தம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதில் கவனம் செலுத்தும் பெற்றோர் தாம் பெற்றுள்ள இறை நம்பிக்கையை, இறை அனுபவத்தை தம் பிள்ளைகளுக்கும் பயனொரு விதத்தில் விட்டுச் செல்வதில் கவனம் செலுத்துகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியே. குடும்பத்தை பற்றி மேலே சொன்ன அனைத்து கூறுகளையும் மரியாவும் யோசேப்பும் இயேசுவும் அமைத்த குடும்பம் வாழ்ந்து காட்டியது என்றால் அது மிகையாகாது. ஆனால் இன்றைய நற்செய்தி பெற்றோர்களின் கரிசனை, பாசம், கடமை, தியாகம் இவைகளை படம் பிடித்து காட்டுகிறது. ஒவ்வொரு யூதனும் யூத குடும்பமும் செய்ய வேண்டியது போல மரியாவும் யோசேப்பும் இயேசுவும் பாஸ்கா விழாவிற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றனர். விழா முடிந்தாயிற்று, இயேசுவும் கோவிலிலேயே தங்கிவிடுகின்றார். இது பெற்றோர்களுக்கு தெரியாது. தந்தையிடம் இருப்பார் என்று தாய்க்கும், தாயிடம் இருப்பார் என்று தந்தைக்கும் உள்ள நம்பிக்கை. ஆனால் பாதி வழியில் வந்தபோதுதான் சிறுவன் இயேசு இல்லாததை அறிந்தார்கள். மனம் வேதனைப்பட்டது, உள்ளம் துடித்தது. கண்ணீரோடும் கம்பளையோடும் ஓடுகின்றார்கள் குழந்தையை தேடி. உண்ணவில்லை, உறங்கவில்லை. காரணம், தம்முடைய மகன் காணாமல் போய்விட்டானே என்ற சுயநலத்தின் மேலீட்டால் மட்டுமல்ல, இது கடவுளால் உலகிற்கு மீட்பை கொடுக்க வந்த குழந்தை என்பதால் அன்றோ? மேலும் தான் கபிரியல் தூதருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி அந்த பிள்ளையை வளர்த்து சமூகத்தின் விடியலுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமே என்ற சமூக நல மேலீட்டால் தேடி ஓடுகின்றார்கள். இங்குதான் பெற்றோர்களின் கடமை உணர்வு, தியாகம் வெளிப்படுகின்றது. சிறுவனை கோவிலில் கண்டவுடன், மகனே, ஏன் இப்படி செய்துவிட்டாய்? உன் தந்தையும் நானும் எவ்வளவு வேதனைப்பட்டோம் என்ற மரியாவின் கூற்று அவர்களின் பாசத்தையும் உரிமையையும், குழந்தையை அன்போடு கண்டிக்கின்ற பண்பையும் ஆழமாக, அழகாக எடுத்துரைக்கின்றது. இங்குதான் திருக்குடும்பத்தின் உச்சத்தை பார்க்கின்றோம். ஜோசப் என்பவர் ஒரு ஊரில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு இருந்த செல்வத்தை கொண்டு ஊர் மக்களுக்கு தினம் ஒருவேளை உணவு கொடுக்க முடியும். ஒரு நாள் அவர் பங்கு தந்தையிடம் அழாத குறையாக தன் குடும்பத்தின் நிலையை பற்றி சொன்னார். குடும்பமெல்லாம் இருந்தும் அமைதி இல்லை ஃபாதர், அன்பு இல்லை ஃபாதர், மனத்தில் ஒரு திருப்தி இல்லை என்றார். பங்கு தந்தை அவரை அடுத்த வாரம் வந்து சந்திக்கும்படி கூறி அனுப்பினார். மீண்டும் ஜோசப் அடுத்த வாரம் பங்கு தந்தையிடம் வந்தார். அப்போது பங்கு தந்தை, கடந்த ஒரு வாரமாக உங்கள் குடும்பத்தின் செயல்களை கவனித்தேன். அது என்ன? திருப்பலிக்கு வருகின்ற போது நீங்கள் ஒரு காரிலும், உங்கள் மனைவி ஒரு காரிலும், உங்கள் மகன் ஒரு மோட்டார் சைக்கிளிலும் தனித்தனியே வருகின்றீர்கள் என்றார். அதற்கு ஜோசப், ஆமாம் ஃபாதர், இந்த வீட்டில் யாரும் என் பேச்சை கேட்பது கிடையாது. அவரவர் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை என்றார். அதற்கு பங்கு தந்தை, நீங்கள் தினமும் எப்போது வீட்டிற்கு வருகிறீர்கள் என்றார். விடியற்காலையிலேயே பண்ணைக்கு போய்விட்டு இரவு 10 மணிக்கு மேல்தான் வருவேன். அதற்குள் எல்லோரும் தூங்கிவிடுகிறார்கள் என்றார். அதற்கு பங்கு தந்தை, சொத்து சேர்ப்பதில் மட்டும் நாம் கவனமாய் இருக்கக்கூடாது, குடும்ப உறவுகளையும் பாசங்களையும் சேர்க்க வேண்டும். எனவே தினமும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து மனைவியோடும் பிள்ளைகளோடும் நன்கு மகிழ்ந்து பேசுங்கள். அப்போது மனதிருப்தி, அன்பு, அமைதி தானே வரும் என்று சொல்லி அனுப்பினார். குடும்ப வாழ்வு என்பது சொத்து சேர்ப்பதில் மட்டுமல்ல, பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதே. குடும்பம்தான் அன்பிற்கும் அறிவிற்கும் பண்பிற்கும் பக்திக்கும் கலைக்கும் கோவிலுக்கும் இருப்பிடம். எனவே குடும்பத்தின் மேன்மையை அறிவோம், அதற்குரிய கடமையை செவ்வனே ஆற்றுவோம்.
எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உமக்கும் பணிந்து வாழ தேவையான பணிவையும் உமது ஆசீரையும் எங்களுக்கு தந்தருளும். உமது திருவுளத்தை நிறைவேற்ற தங்களை முழுவதும் இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்த உமது திருக்குடும்பம் போல் எங்களது ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு பணிந்து உமது இறை திட்டத்தின்படி வாழ எங்களுக்கு வரமருளும். குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்பதை மறைக்கல்வி வாயிலாக உணர்த்தும் எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் குடும்பங்கள் வறுமை, நோய், வேலையின்மை, கருத்து வேறுபாடு போன்ற பல்வேறு குறைகளுடன் பயணிக்கின்றன. அவற்றையெல்லாம் சரி செய்து உமக்கேற்ற ஒரு சிறு திருச்சபையாக வாழ எங்களுக்கு உதவிடும். உம்மக்களாகிய நாங்கள் அனைவரும் உமது அன்பு கட்டளை கடைபிடித்து உம்மோடு இணைந்த ஒரு அன்பு நிறைந்த ஆன்மீக வாழ்வு வாழ தேவையான வரங்களை எங்களுக்கு வழங்கி அருளும். இரக்கமுள்ள இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணுமாக ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீர். திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்றுள்ள உம் அடியார்கள் நிர்மல் பெனன், ஹெலன் டும்னிக் ஆகிய இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவர்கள் இவ்வாறு உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம் பிள்ளைகளாகி புதிய மணமக்களுக்கு உண்மையான அன்பை நீர் தாராளமாய் வழங்குவதால் இவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.